வணக்கம். அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல், ஆலயம் பதினாயிரம் நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிய நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று எழுத்தறிவின் சிறப்பை உலகிற்கு பறைசாற்றியவன் எம் உண்டாசு கவிஞன் பாரதி. 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 நாள் சங்கொலித்து சிங்க நாதம் முழங்கி இந்திய சுதந்திரம் பறைசாற்றப்பட்ட வேளையில் நம் நாட்டின் மக்கள் நிலையை நோக்கும் போது எங்கு நோக்கினும் நாடற்றவரும் நலமற்றவரும் நடைகெட்டவரும் பாடற்றவரும் பசி உற்றவரும் பாழ்பட்டவரும் வீடற்றவரும் வீதியற்றவரும் வீழ்வுற்றவரும் காடற்றவரும் கதியற்றவரும் கரைபட்டவருமாக மக்கள் அவதி உற்றவர்களாக காணப்பட்டனர். அப்போது நம் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நிகழ்த்திய உரையில், இன்று நாம் அடைந்த சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் அல்ல என்று வறுமையில் வாடுபவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையும் வரை நம் பணி ஓயாது என்றார். வறுமையின் கொடுமையினை அழிக்க கல்வி என்ற ஆயுதத்தை கொள்கையாக முன்வைத்தனர் நம் முன்னோர்கள். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கும் வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்று பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் என்று கல்விக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு 5 திட்டங்களில் கல்வி வளர்ச்சிக்காக கணிசமான அளவுக்கு பணம் ஒதுக்கப்பட்டது. கட்டாய கல்வி முறை, தாய்மொழி கல்வி இங்கே வலியுறுத்தப்பட்டது. முதல் 5 திட்டத்தில் நாட்டின் மொத்த வளர்ச்சிக்காக ₹23.56 கோடி செலவிடப்பட்டது. ஆனால் 2009-10 நம் தேசிய நிதிநிலை அறிக்கையில் தேசிய கல்விக்காக மட்டுமே ₹31.36 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 1947 முன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியினுடைய நிலையை சற்று சிந்திக்கக்கூடிய வேளையிலே, நம் நாட்டில் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் 172,661 இருந்துள்ளது. நடுநிலை பள்ளிக்கூடங்கள் 12,843 இருந்துள்ளன. உயர்நிலை பள்ளிக்கூடங்களோ 5,427. பல்கலைக்கழகங்கள் வெறும் 17 மட்டுமே. பட்டப்படிப்பு கல்லூரிகள் 639. விவசாய கல்லூரிகள் 17. மருத்துவ கல்லூரிகள் 15. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கும் பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கையோ 250. கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கள் 1,500. உயர்கல்வி நிறுவனங்கள் 10,428. ஒவ்வொரு ஆண்டும் 200,000 பொறியாளர்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். 300,000 தொழில்நுட்ப பட்டப்படிப்பு வல்லுநர்களை இந்தியா உருவாக்கி கொண்டிருக்கிறது. 2 மில்லியன் பட்டப்படிப்பு பட்டதாரிகளை இந்தியா வெளியேற்றி கொண்டு இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்பு நமது நாட்டிலே கல்வியறிவு பெற்றோர் வெறும் 12% மக்களே. 1951 கல்வி அறிவு பெற்றோர் நமது நாட்டில் வெறும் 16.6%. ஆனால் இன்றைக்கு கல்வி அறிவு பெற்றோர் 68% ஆகும். நமது சுதந்திர இந்தியாவின் போது 40 நாம் 100% கல்வி அறிவை எட்டுவோம் என்று சபதம் ஏற்றோமே, அது எங்கே சென்றது? இன்றைக்கு இருக்கும் கல்வி அறிவு பெற்றோர் வெறும் 68% தான் நம்மால் எட்ட முடிந்திருக்கிறது. இதில் ஆண்கள் 76.9%, பெண்கள் 54.5%. இருந்தும் உலக அளவில் 34% மக்கள் எழுத்தறிவு இன்மையோடுதான் இன்னும் இந்தியாவில் வாழ்ந்து வருகின்றனரா? இதற்கு வறுமை கோடு கூட ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு வறுமை கோட்டிற்கு கீழே வாழுபவர்கள் 26% மக்கள். சுதந்திரத்திற்கு முன்பு வெளிநாட்டிலே இருந்து மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் நாம் நம்முடைய நாட்டிற்காக இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய கல்வியினுடைய வளர்ச்சி சாதையினுடைய கட்டமாக இன்றைக்கு அமெரிக்காவிலே இந்தியர்கள் 3.22 மில்லியன் இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களில் 38% இந்தியர்களாம். விஞ்ஞானிகளிலே 12% இந்தியர்களாம். நாசாவிலே வேலை செய்யும் இந்தியர்கள் 36% இந்தியர்கள். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் 34% இந்தியர்கள் வேலை செய்து வருகின்றனர். ஐபிஎம்மில் 28% இந்தியர்கள் வேலை செய்து வருகின்றனர். இன்டெல் கம்பெனியிலே 17% இந்தியர்கள் வேலை செய்து வருகின்றனர். ஜெராக்ஸ் எனக்கூடிய நிறுவனத்திலே 13% இந்தியர்கள் வேலை செய்து வருகின்றனர். இது ஜெர்மனி இதழ் வெளியிட்டுள்ள தகவல் ஆகும். இருந்தாலும் கூட இன்றைக்கு நமது கனவாகிய 100% கல்வி அறிவை நாம் என்று பெறுவோம்? இருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் நமது அரசு அடிப்படை கல்விக்காக நமது நாட்டில் ஏராளமான திட்டங்களை எல்லாம் தீட்டி வருகிறது என்பதில் தவறு இல்லை. இந்தியாவிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு எழுத்தறிவு நிலையை பார்க்கின்ற போது கேரளாவில்தான் முதன்மையான ஒரு இடத்தை தெரிகிறது. அதுவும் குறிப்பாக எர்ணாகுளம் மாவட்டம் 100% கல்வி அறிவை எட்டியுள்ளதாம். இதற்கு முழு காரணம் தொண்டு நிறுவனங்களும் மக்களும் தான் என்று அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியர் கூறியிருக்கிறார். அதே வேளையிலே பீகார் எழுத்தறிவில் பின்தங்கிய மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தொடக்க கல்வி அனைவருக்கும் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி என்பது இன்று ஒன்றாக அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. சத்துணவின் மூலம்தான் இந்தியாவிலே எழுத்தறிவு தன்மையை வளர்க்க முடியும் என்று நினைத்த இந்திய தலைவர்கள் இந்தியாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் 120 மில்லியன் குழந்தைகளை சத்துணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற செய்கின்றனர். குழந்தைகளுக்கு இன்றைக்கு தேவை கட்டாய கல்வி முறை. குழந்தை தொழிலாளர்களை இந்த நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டுமானால் நிச்சயமாக அவர்களுக்கு கட்டாய கல்வி என்பது அடிப்படையான உரிமையாக கொள்ளப்படுகிறது. நமது நாட்டிலே இருக்கக்கூடிய கல்வியினுடைய நிலை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது. ஆசிரியர்களுடைய தேவை இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு 20-25% ஆசிரியர்களுடைய பணியிலே இடமானது ஆசிரியர்கள் இல்லாத நிலையிலே காணப்படுகின்றனர். இன்றைக்கு இந்தியாவிலே 15% இந்திய மாணவர்கள் மட்டும்தான் உயர்கல்வியை படிப்பிற்காக செல்லுகின்றனர். 7% பட்டப்படிப்பிற்கு செல்லுகின்றனர். ஆனால் 2009 அனைவருக்கும் கல்வி எனக்கூடிய திட்டத்தின் மூலம் 6 முதல் 16 வயது உள்ள குழந்தைகளுக்கு 10ஆம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளும் கட்டாய கல்வி சட்டத்தின் மூலம் இலவசமாக கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. 80% பள்ளிகளை அரசே நடத்துகிறதா? இருந்தும் வறுமை ஒழியவில்லை. எங்கு நோக்கினும் பாலின்றி பிள்ளைகளும், பட்டினியால் தாய் எழுவாள், வேலையின்றி நாம் எழுவோம், தோழனை வீடு முச்சூடு மழும் என்று ஒவ்வொரு ஆண்டும் இந்திய மக்கள் தொகையிலே 10% மக்கள் இளைஞர்கள் வேலையில்லாத திண்டாட்டத்தில் தத்தெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியவில்லை. அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் போதிய அளவிற்கு இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை. அதனால் இந்தியாவிலே பாதிக்கும் அதிகமான மாவட்டங்களில் உயர்கல்விக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளதாம். இந்தியாவிலே இருக்கக்கூடிய சில பல்கலைக்கழகங்களில் 90% கல்லூரிகளிலும் கல்வி தரம் என்பது நடுத்தர நிலைக்கு மிகவும் கீழ் உள்ளதாம். இதற்கு அரசியல், ஜாதி, இனம், ஊழல் போன்றவை மிக பெரிய காரணமாக இருப்பதாக நம் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் கூறியிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய கல்வி முறை என்பது கேள்விக்குறியான ஒரு கல்வி முறை. ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட 8 கல்வியை நாம் இன்று பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். செய்முறை கல்வி என்பது தான் இந்தியாவினுடைய கல்வி தரத்தை உயர்த்தும். அதனால் தான் நம் நாட்டிலே நம்மால் உருவாக்கப்பட்ட மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் பொறியியல் வல்லுநர்களும் தான் தன்னுடைய நாட்டிலே கல்வியை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டிலே அந்த கல்வியை பயன்படுத்தி வேலைக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை தடுத்து நம் நாட்டிலே அவர்களுடைய கல்வியை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்போது பயன்படுத்த போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு கேள்வியாகும். எனவே இந்திய நாட்டின் கனவுகளில் ஒன்றாகிய நம்முடைய நாடு 100% எழுத்தறிவை எங்கு எட்டும் என்று ஒரு கேள்வியை நம்முள் நாம் கேட்க வேண்டுமானால் என்னுடைய கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் கூறுவது போல, எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, இல்லா வீட்டை இருண்ட வீடு என்க. படிப்பில்லார் நிறைந்த குடித்தனம், நரம்பின் துடிப்பில்லார் நிறைந்த சுடுகாடு என்க. அறிவே கல்வியா, அறிவில்லா குடும்பம் நெறி காணாது நின்றபடி விழும் என்று கல்வி எனக்கூடிய விளக்கினை குடும்பமே ஒளிமிக்க குடும்பம் என்றும், அந்த குடும்பத்தினை விளக்கினை பெறாத குடும்பம் இருந்து கிடக்கும் சுடுகாடாகத்தான் காட்சி அளிக்கும் என்று பாவேந்தன் கூறினார். கல்வி இருட்டிற்கு கலங்கரை விளக்கு, யாவருக்கும் வாக்குரிமை இருக்கும் இந்நாட்டில், யாவருக்கும் கல்வி இருக்க வேண்டும். கண்ணில்லார் எண்ணில்லார் என்பது கண்டும், கண்ணுள்ளார் கண்ணில்லார் போல் இருப்பதா? கல்லா வறியவருக்கு கைப்பொருள் கல்வியே, இல்லை என்பதே கல்வி இல்லாமையே. உடையவர் என்பவர் கல்வி உடையவர். எனவே எழுத்தறிவு இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டுமானால் இந்த கல்வி எனக்கூடிய விளக்கு ஆனது ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொண்டு நிறுவனங்களும் தனி மனிதர்களும் கைகோர்த்து கொண்டு இருந்தால் நாம் நிச்சயமாக இந்தியாவில் 100% எழுத்தறிவு இன்மையை உருவாக்குவோம், உருவாக்கலாம் என்று உறுதியோடு கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.